இந்த தண்ணீரே ஆவியானவரே, வசாத நதியாக வாரும் போதகரே. இந்த தண்ணீரே ஆவியானவரே, வசாத நதியாக வாரும் போதகரே. சரியோரம் மறந்து நாட்களாக மாற்றீங்கப்பா. எல்லா மரங்களுடைய பக்கத்தினாலே ஈர நீரூற்று நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகிற நாட்களாக மாற்றீங்க ஆண்டவரே. பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். சபையில இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அல்லவரே, இந்த நாளிலே வாழ்க்கை கத்தாவே, கேட்கிறது குறித்து கவனம் உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கவனித்து கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள்.
அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் தனி உண்டாகாதிருக்க கடவுள் என்றார்.
இங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. ஆண்டவரான இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிற பொழுது என் ஆண்டவர் ஒரு அத்திமரத்தை காண்கிறார். ஒரு அத்திமரத்தை கண்ட ஆண்டவர் அவர் அங்கே இருந்து விடவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சற்று நேரம் கழித்து அந்த அத்திமரத்தை நோக்கி போய் அந்த அத்திமரத்துக்கு அருகிலே இருந்து அவர் அந்த மரத்தில் இருந்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவர் பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அந்த மரத்தில் எதையும் அவர் காணவில்லை. என் ஆண்டவர் அந்த மரத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் எதையும் காணவில்லை. காணாது இருக்கிற பொழுது அந்த மரத்தை பார்த்து என் ஆண்டவர் இனிமேல் நீ எவருக்கும் தனியெடுக்க கூடாது என்று சொல்லி சொல்லி கடந்து செல்லுகிறார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் ஆண்டவர் என்னிடத்திலே உன்னிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த காரியத்திலிருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் உன்னிடத்திலே இருந்தும் என்னிடத்திலே இருந்தும் தனியை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்க வேண்டி இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் அருகிலே வர வேண்டும். இயேசு உன் அருகாமையிலே வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் உன் அத்திமரம் உன் மரம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவுடைய பக்கத்தில் வருகிற பொழுது மாத்திரம்தான் மரம் எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். சூரத்தில் இருந்த மரத்தை பார்க்கிற பொழுது என் ஆண்டவருக்கு கண்டுபிடிக்க இயலாமல் போயிட்டது. என்ன அந்த மரத்திலே கனி இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி, அது அவளுக்கு பட்சியாக இருந்தது, அவளுக்கு மரம் செழித்திருந்தது. ஆனால் சூரத்தின் பார்வைக்கு மரத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் அடுத்த இல்லாம போயிட்டு வருகிறான். வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சகையுடைய வீட்டுக்குள்ளே அவர் போனதின் பிற்பாடுதான் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர் ஆண்டவரை வருகிறார் என்று அறிந்திருந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை மாறவில்லை. அவர் புதியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கப்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறவில்லை. ஆனால் அவர் அவருடைய பக்கத்திலே வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை என்னவாயிற்று மாறிட்டு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அக்கினி வண்ண பண்ணுதான் அவனுடைய வாழ்க்கை மாறப்பட்டது. ஒழிய அவன் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தான். இன்றைக்கு மிகவும் முக்கியமான காரியம், தெய்வம் உன் அறியாமையிலே வர வேண்டும், இயேசுவின் பக்கத்திலே வர வேண்டும். எரேமியா 2:21 வாசிங்கள். எரேமியா 2:21
நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனதே என்ன?
என் ஆண்டவர் திராட்சை செடியை நாட்டினுடைய காரணம் என்ன? அதில் நல்ல கனிகளை எனக்கு தர வேண்டும். எனக்கு தந்தது என்ன? எதிர்பார்க்கிறார் என்பது இந்த வசனத்தின் ஊடாகவும் நமக்கு திட்டமாய் வெளிப்படுகிறது அல்லவா? அதுக்கு பிற்பாடு 2 இருக்கிறது. நான் நேற்று முழுத்து வாசித்து வாசித்து என் கற்பனையில நான் சிரித்த என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, சாரும் மாறுமாக ஓடுகிற நமக்கு பெண்ணொட்டைகள் எப்படி போகும் சொல்லி தெரியாது, காட்டு கல்வி எப்படி இருக்கும் சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை எடுத்து உதாரணத்துக்கு வச்சு சொன்னான், இந்த பாரு, நான் உன்னை உருவாக்கி உன்னை வைத்தது உன் தோட்டத்தில் நிறுத்தினது, நீ எனக்கு நல்ல கனியை தர வேண்டும், ஆனா நீயோ காட்டு கொடியை கொடுத்தாயின். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரேமியாவிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏசாய 5 திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாய 5 அதுல 3 வாசிங்க, நான் சொல்லும் வரைக்கும் நீங்க வாசிங்க.
இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்று ஒரு காட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொருத்தி அதிலே நட்டுள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை,
அதோ கசப்பான பழங்களை என்ன செய்துட்டான்? கொடுத்துட்டுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டத்துல என்ன மரங்களை வைத்துவிட்டு என்ன எதிர்பார்ப்போடு இருந்தார்? அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து இருக்கிற பொழுது அதோ கசப்பான கனிகளை கொடுத்துட்டு வாசிக்க தொடர்ந்து.
எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள்.
இப்ப பாருங்க, எருசலேம் குடிகளே, நீங்க இப்பொழுது என்ன செய்யுங்க? எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் சொல்லுங்க.
நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அவற்றினை செய்யலாம்?
நான் இந்த மரத்துக்கு, இந்த திராட்சை மரத்துக்கு செய்யாத ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்று சொல்லி சொன்னா நீங்க அதை எனக்கு சொல்லுங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க, அப்படி நான் செய்யாமல் இருந்தால் என்ன நீங்க நியாயம் செய்யுங்க என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். வாசிங்க.
அதை நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது சகத்தான பழங்களை தந்ததென்ன?
நான் காத்திருந்தேன். எப்படி காத்திருந்தேன்? இது எப்படியாவது எனக்கு நல்ல சனிகளை தர வேண்டும். என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார் நல்ல கனிகளை தர வேண்டும். ஆனால் அது கசப்பான கனியை எனக்கு தந்துட்டு வாசிங்க.
இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்தில் செய்வதை உங்களுக்கு அறிவித்தேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது நெய்ந்து போடப்படும்.
அது மேய்ந்து போடப்படும்.
அதன் அடைப்பை தகர்த்தேன்.
அதன் அடைப்பை என்ன செய்வாராம்? தகர்த்தப்படுவாராம். மாசு
அதன் இடியுண்டு போம்.
இடியுண்டு போம்.
அதை காலாக்கி விடுவேன். அதன் சிலை நறுக்கப்படாமலும் களை கொட்டி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்சடியும் நெரிசலும்
களைகள் நறுக்கப்படாதனாலே அது என்ன செய்யும்? வளர்ந்து செழித்து முச்சடிகளை நெருக்கிக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வாசிங்க.
அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு
நான் கட்டிடுவேன். சொல்லுங்க.
சேனையரும் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு யூதாவின் நண்பரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகமட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ.
எட்டாவது வருஷத்தை விட்டுருங்க. அதுக்கு மேற்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொண்ட உடனே அவருடைய கோபத்தை நீங்க பாத்தீங்க. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தோட்டத்தினுடைய வேலையை முதல்ல குடுங்கிடுவாராம். அதை வந்து என்ன செய்யுமா? மேய்ந்து போடுமா? அது மிதிக்கப்படுமா? மரம் சரியான விதத்திலே என் ஆழ்ந்தவர்களாலே வெட்டி நறுக்கப்பட்டு சீர்திருத்தப்படாத விதத்திலே அது என்ன செய்யும்? பட்டைகளை பார்த்திருக்கீங்க. பட்டைகளை கவனிப்பார் எவரும் கிடையாது. பட்டைகளை கவனிக்கிறதுக்கு எவருமே கிடையாது. இன்னைக்கு ரோட்டி கவனிக்கிறதுக்கு மாற்றம் இருக்காங்க. நான் பட்டைகள் கவனிக்கிறதுக்கு எவருமே கிடையாது. அது வளர்ந்து தன் பக்கமாக செழித்து மரத்தோட மரம் மொட்டி மரத்தோட மரம் செருவப்பட்டு யாரும் எவரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு தோட்டத்தில் இருக்கிற மரத்தை அதை வெட்டுறதுக்கு ஒருவர் இருப்பார், அதை சுத்திகரிப்பதற்கு ஒருவர் இருப்பார், அதை கவனிப்பதற்கு ஒருவர் இருப்பார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? இதையெல்லாம் நான் செய்தேன், ஆனா இது கனியை தரல, அதனால ஏனிதாக செய்ய மாட்டேன் சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி அங்கலாச்சு ஒரு முடிவுக்கு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மழையணி பெய்யக்கூடாது, இந்த மரத்துக்கு மழையணி பெய்யக்கூடாது என்று சொல்லி என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியிலே அவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் இந்த வேளையிலே பார்க்கிறோம். இந்த மூன்று காரியங்களை நான் எடுத்ததுக்கு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. என் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலையும் தனியை எதிர்பார்க்கிறார் என்பது நிச்சயம். தனியை எதிர்பார்க்கிறார் என்பது நிச்சயம். அவருக்கு உதவ, சபைக்கு உதவ, அவருடைய ராஜ்யத்துக்கு உதவ சனி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட வேண்டியது ஒன்றா இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. திராட்சை செடியுடைய வேலை என்ன? வளர்ந்து செழித்து இருப்பதா? திராட்சை செடியுடைய தோட்டத்தினுடைய வேலை என்ன? வளர்ந்து எங்கேயாவது பறவை நிற்கிறதா? அதுக்கு அடிபடிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இது இப்படியே வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து போன இன்னைக்கு இந்த பக்கத்துல இருந்து போமாட்டேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு என்னுடைய மிகவும் முக்கியமான வார்த்தை என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாம் என் ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும். ஆனா நாம் எப்படி இருந்தால் கனி கொடுக்க முடியும் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்பு ஒரு காலத்திலே நான் கனிவிடாத மரம் எல்லாம் வெட்டிண்டு அக்கினியிலே போடப்படும் சில தலைப்பிலே இதுல சில வார்த்தைகளை எடுத்து கோர்த்து அந்த காரியத்தை நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருந்தால் நாம் தேவனுக்கு கனி கொடுக்கலாம், நான் எப்படி இருந்து என் ஆண்டவருக்கு கனி கொடுக்கலாம், இல்லாவிட்டால் நாம் கனி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்லலாம். யோவான் கடிதத்தின் நிருபம் 15 அதிகாரம், யோவான் கடிதத்தின் சுவிசேஷம் 15 அதிகாரம் 4:5-6 வாசி.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம்.
இங்கு பாத்தீங்கன்னு நீங்க யார் கொடிகள். நீங்க என்ன செய்ய வேண்டும்? கொடியாகிய நீங்கள் திராட்சை செடியாகி என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நானும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனிகளில் கொடுக்கிறவர்களாய் மாற முடியும் என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். செடியானது கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டார். அது என்ன செய்யப்படுமா? அது அக்கினியிலே கல்லுண்டு போட்டு எரிப்பதற்குத்தான் அது ஆகும் என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரியாகிய நானும் நீயும் சரியாகிய இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனிகளை கொடுக்க முடியும். இன்னைக்கு சகல கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கேள்வி கேட்க முடியும் இன்றைக்கு இந்த நாள் கிறிஸ்தவத்திலே, இந்த நாள் கிறிஸ்தவ உலகத்திலே நாம் யாரிலே நிலைத்திருக்கிறோம்? நாம் யாரிலே நிலைத்திருக்கிறோம்? இயேசுவிலே நிலைத்திருக்கிறோமா இல்லையா? ஆண்டவரிலே நிலைத்திருக்கிறோமா இல்லையா? ஆராதனைக்கு வருவதன் நிமித்தமாக நாம் இயேசுவிலே நிலைத்திருக்கிறோம் என்பது அர்த்தமல்ல. வேதத்தை தூக்கிறது நிமித்தமாக நாம் இயேசுவிலே நிலைத்திருக்கிறோம் என்பது அர்த்தமல்ல. நாம் வாழுகிற தேசம் கிறிஸ்தவ தேசம், கிறிஸ்தவ தேசம் என்பதனாலே அவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. நாம் யாரிலே நிலைத்திருக்கிறோம்? நாம் யாரிலே நிலைத்திருக்கிறோம்? இயேசுவிலே நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கிறோமா? ஒரு சிலர் சொந்த மதத்தில் நிலைத்திருக்கிறார்கள், ஒரு சிலர் பணத்தில் நிலைத்திருக்கிறார்கள், ஒரு சிலர் அரசாங்கத்தில் நிலைத்திருக்கிறார்கள். நாம் இயேசுவிலே நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் மிகவும் முக்கிய கேள்வி. நாம் பெரிய ஊழியத்தை செய்யலாம், அப்பெரிய கிறிஸ்தவர் என்று பெயரெடுக்கலாம், ஆனால் இயேசுவிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான கேள்வி. நாம் இயேசுவிலே நிலைத்திருக்காவிட்டால் கனிகொடுக்க முடியாது, கனிகொடுக்க முடியாது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னிலே நிலைத்திருந்து கனிகொடுப்பதற்கு கொடியாகிய நீங்கள் செடியாகிய என்னிலே நிலைத்திருங்க. நீங்க கொடியில இருந்து செடியில இருந்து கொடியை வெட்டிவிட்டீங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில நாட்களுக்கு அவருடைய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க. ஒரு சில காலத்துக்கு நீங்க வித்தியாசத்தை கண்டுகொள்ள மாட்டீங்க. அது பட்சியாகத்தான் இருக்கும், செடியோடு செடியோடு இணைந்து இருக்கிறது போலதான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல, காலம் செல்ல, அது காய்ந்து அது எரிவதற்கு பதப்படுத்தப்படுகிற மாதிரி ஆக்கப்பட்டு அப்படி முறித்தால் சத்தம் கேட்கும். காலம் செல்ல செல்ல அந்த ரூபத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் இல்லையா? நாம் இயேசுவிலே நிலைத்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் வெட்டப்பட்ட கொடியும் கொடியை போல நாம் செடிக்குள்ளே அமர்ந்திருக்கிறோமா? வருகையிலே வருகிற பொழுது பார்க்கிற ஒரு காரியம் இருந்தால் உன்னுடைய ஆவிக்குரிய கனி, என்னுடைய ஆவிக்குரிய கனி, இதைத்தான் தேவன் உன்னுடைய வருகையிலே காண்கிற பெரிதான ஒரு காரியம் என்பதை மறந்துவிடாது. வேறு எதுவும் கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய கனி எப்படி இருக்கிறது என்பதைத்தான் தேவன் அவருடைய வருகையிலே காண்பான். இன்னைக்கு நாம் கனி கொடுக்கிறவர்கள் போல வாழலாம், இன்னைக்கு நாம் கனி கொடுக்கிறவர்கள் போல வாழலாம், இன்னைக்கு நாம் இயேசுவிலே அமர்ந்திருக்கிறவர்கள் போல நாம் வாழலாம். ஆனால் இயேசு வருகிற பொழுது உன்னிடத்திலே கனியை எதிர்பார்த்தார். இல்லை என்று சொல்லினால் இயேசுவின் பக்கத்திலே வருகிற பொழுது அவரும் உன்னுடைய உள்ளான காரியத்தை அவர் அறிந்து கொள்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுங்க, என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுங்க. இயேசுவிலே நிலைத்திருக்கிறது நிமித்தமாக முதலாவது நாம் கனி கொடுக்க முடியும். முதலாவது கிறிஸ்துவிலே திராட்சை செடியிலே நாம் அமர்ந்திருக்கிறதுனாலே நாம் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அதுல அந்த வசனத்துல பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க என்ன நிலைத்திருங்க அப்பொழுதுதான் நான் உங்களை நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். முதலாவது காரியம் எந்த பக்கத்துல தான் இருக்கிறது? நாம் இயேசுவிலே நிலைத்திருந்தால் அவர் எங்களிலே நிலைத்திருப்பார். நாம் நிலைத்திருக்காம இருக்கிற பொழுது தேவன் உனக்கு பின்பாக வரமாட்டான். இது நான் போற பக்கெல்லாம் போறேன், நீங்க எனக்கு பின்னால வாங்க இந்த மாதிரி. நாம் இயேசுவிலே முதல்ல நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏன் சொல்லுனா, நாம் தேவன் விரும்புகிற கனியை கொடுக்க வேண்டும். எல்லாம் அவர் சொல்லுவார், நான் எதிர்பார்த்தது ஒன்று, நீ கொடுத்தது ஒன்று. நான் எதிர்பார்த்தது ஒன்றப்பா, நீ கொடுத்தது இன்னும் ஒன்று சொல்லி அவர் சொல்லுவார். சங்கீதம் 92 அதிகாரம் 13-14-17 வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அந்த தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மணியாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.
சபையிலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் முதிர் வயதிலையும் கனிதந்து புஷ்டி உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டு இருக்கிறவர்கள் அவர்கள் முதிர் வயதிலையும் கனிதந்து புஷ்டி உள்ளவர்களாய் இருப்பார்கள். நீங்களும் நாடுவதற்கு எந்த இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நாடு விட்டுக்கு எந்த இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம்? சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோமா? எல்லாத்தால் சபையிலே வைக்கப்பட்டு இருக்கிறோமா? சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோமா? எல்லாத்தால் சபைக்கு நாம் வந்து போகிறோமா என்பது உனக்கும் எனக்கும் முக்கியமாக இருக்கிறது. முதற்காலத்திலே நீ கனிவெடுக்க வேண்டுமா? இன்றைக்கு நீ சபையிலே நாட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நீ முதிர் வயதிலே தப்பாமல் கனி கொடுப்பதற்கு ஏன் சபையிலே நாட்டப்பட வேண்டும்? ஏன் தோட்டத்திலே நாட்டப்பட வேண்டும்? தோட்டத்திலே நாட்டப்படுவதற்கு தான் தோட்டக்காரன் இருப்பானே ஒழிய ரோட்டிலே நாட்டப்பட்டவனுக்கு யாரும் கிடையாது. தோட்டத்திலே நாட்டப்பட்டவனுக்கு தான் தோட்டக்காரன் இருப்பான். ஏன் அவன் இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்வான்? அவனுடைய தோட்டத்தை அவன் பார்த்துக்கொள்வான். ஒவ்வொரு நாளும் அவன் வருவான் தோட்டத்தை நாடி. தோட்டத்திலே என்ன இருக்கிறது? சபையிலே என்ன இருக்கிறது? சபை எப்படி இருக்கிறது? தண்ணீர் சரியாக ஓடுகிறதா? சரியாக நாட்டப்பட்டு இருக்கிறதா? சில வேளையில் தண்ணி பாய்ச்சோ மழை பெய்தோ என்னவோ மரங்கள் சாய்ந்து போயிடும், சரிமா? உங்களுக்கு ஒருத்தருமே தோட்டக்காரங்க இல்லாத மாதிரி இருக்கிறீங்க, இல்லாட்டி தோட்டத்தை காணாதவர்கள் மாதிரி இருக்கீங்க. தோட்டத்தில் என்ன செய்யும்? தண்ணி பாய்ச்சதோ என்ன பாய்ச்சதோ என்ன பாய்ஞ்சதோ மரம் என்ன செய்யும்? என்ன மரத்தோடு சாய்ந்து விடும். அந்த மரத்தை திருப்பி நிறுத்துறதுக்கு யாரு வர்றதையா? ரோட்டில் நிப்பாட்டின மரத்துக்கு எவருமே வரமாட்டான். ஆனா சபையிலே நாட்டப்பட்ட மரத்திற்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவன் வருவான். ஏன் வருதான்? அந்த மரத்தை எப்படியாவது திரும்ப நாட்டி அது தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும், அது தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சுந்தரியோடு அவன் ராப்பலராக சுற்றி வருவான். என்னத்தை? தோட்டத்தை. சத்துரு வந்து விதைகளை எடுத்து விடாத படிக்கு அவன் வந்து தெரியுமா, இலங்கையில காகம் கிடைக்கிறது, தோட்டத்தில் காகம் கிடைக்கிறது தெரியுமா? எல்லாரும் இலங்கைக்கு போங்க, எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வாங்க. தோட்டங்களுக்கும் ஏன் சாயங்களுக்கும் ஏன் தோட்டத்தில் தெரியுமா, உங்களுக்கு சில சில மரங்களுடைய பூக்கள் அந்த 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 காய் கனி தருவதற்கு முன்பாக வருகிறதை இந்த காலம் பறவைகள் எல்லாம் வந்து கொட்டிட்டு போயிடும். அதுக்கு அப்புறம் அது கனி கொடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. அதுக்குத்தான் தோட்டக்காரன் இருந்து என்ன செய்வான், அதெல்லாம் கலைப்பான், கலைப்பான், இரவரமா இருந்து கலைப்பான் இல்லையா? ஏன்னு சொல்லி சொன்னா அது கனி தரவேண்டும், அது கனிதரும். இதனாலே தான் நீ சபையிலே நாட்டப்பட்டு இருக்கணும். நீ முதிர் வயதிலே கனி கொடுக்கும் பண்ணமாக உன் இள வயதிலேயே கனி கொடுக்க முடியாது, இங்க முதிர் வயதுல கனி கொடுக்கிறது. முதிர் வயதுல சபையிலே இள வயதிலே சபையிலே நாட்டப்பட்டு இருந்தால் தான் நீ முதிர் வயதிலே கனி கொடுப்பதற்கு வண்ணமாக உன்னை தேவனுக்குள்ளே நடத்த முடியும், உன்னை கிறிஸ்துவுக்குள்ளே கட்ட முடியும். தண்ணி வேணுமா? தண்ணி சில மரங்களுக்கு பூச்சி பிடித்து விடும் தெரியுமா, சில மரங்கள் பழுதாய் போய்விடும். என்ன செய்கிறான் வேலைக்காரன், ஓடுகிறான், மறந்து பண்றான், அவன்கிட்ட இருக்கோ பணம் இருக்கோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. ஆனா அவங்க ஓட்டங்கள் நாட்கள் எல்லாம் வீணா போகக்கூடாது பாருங்க. எனக்கு தோட்டக்காரன் கிட்ட அவங்க கடன் பட்டாவது அந்த தோட்டத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும் என்று சொல்லி ஓடுகிற தோட்டக்காரங்களையும் நான் பார்த்திருக்கேன். எப்படியாவது அந்த மரம் வளரவில்லை பூச்சியா அரிக்கிறான்னு சொல்லி உடனே என்ன செய்கிறான், மறந்து வேண்டிக் கொண்டு ஏற்ற காரியத்தை அந்த தோட்டத்தில் என்ன செய்யறான். இந்த ரோட்ல பாருங்க, இந்த சமரிக்கு இருக்கிற எல்லா வண்டுகளும் வந்து எல்லாம் அரிக்கிறது, யார் அதை போய் கவனிக்கிறது? யாரும் எவரும் கவனிக்கிறதுக்கு கிடையாது. அதே நேரத்தில் நீ நல்ல கனிகளை கொடுக்கிற பொழுது முதலாவது சந்தோஷப்படுகிறது யார் தெரியுமா, உன் தோட்டத்தில் இருக்கு வேலைக்காரர். ஆனா முதலாவது வந்து கனியை கேட்டு பாப்பா இல்லையா, நல்ல காட்சி இருக்கப்பா, நல்ல கனியா இருக்கிறது இல்லையா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த கனிக்காய் முதலாவது சந்தோஷப்படுகிறதும் அந்த தோட்டக்காரர். சபையிலே நீ நாட்டப்பட்டு இருக்க வேண்டும், ஏன் கனியை நீ கொடுக்க வேண்டும். முதிர் வயதில் நீ நல்லாக கனி கொடுக்க வேண்டுமா, உன் இள வயதிலே உன் சபையிலே நீ நாட்டப்பட்டவனா இரு இல்லையா? எபிரேயர்ல எப்படி வாசிக்கவேனா, எபிரேயர்ல 10:25 சொல்லுகிறது, நீங்கள் சபை கூடிவர்களை விட்டுவிடாதீர்கள், நீங்கள் சபை கூடிவர்களை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி இல்லையா? இதை குறித்து நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நீ முதல்வாயில கனி கொடுக்க வேண்டுமா? வேண்டாம். உன் தெய்வம் வருகிற பொழுது நீ கனி உள்ள மரமாக இருக்க போயா? வேண்டாமா? அது எல்லாம் இன்றைக்குத்தான் எச்சரிக்கை பண்ணுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு போடுகிற விலைகள் தான், இன்னைக்கு போடுகிற பசலைகள் தான், இன்னைக்கு போடுகிற தண்ணீர்கள் தான் உன்னை முதிர் வயதிலே கனி கடிக்கிறாய் வைக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சபை கூடிவர்களை விட்டு விடாதீர்கள். இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன், போர்ச்சனல் இருக்கிறது, நம்ம வீட்டிலேயே இருந்து ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி. அப்பா சொன்ன நல்ல நபரே, உன் பைபிள்ல அந்த எபேசியருக்கு எழுதின அந்த 10:25 வசனத்தை கிறுக்கி போடும். நல்லது, அதிலே நன்மை இருக்கிறது, அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள், ஆனால் அது உன்னை வேதத்தில் இருந்து பிரித்து விடாத படிக்கு பாதுகாத்துக்க. சபை கூடிவர்களை நீ விட்டுவிடக் கூடாது. அந்நிய அந்நிய உண்மையம் எங்கேயா வீட்டில் வரப்போது எனக்கு, அந்யோன்யம் சபையிலே தான் இருக்கிறது. தேவன் சில காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நன்மைக்காக பாதித்து சில காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தீமையாக பாதித்து விடாது. ஆலோசனைக்கு இதுக்குத்தான் சபையில நீ நாட்டப்பட வேண்டும் என்றது. நாட்டப்படாதவர்களுக்கு தான் இப்படியான காரியங்கள் எல்லாம் வருகிறது. சபை கூடி வருதலை நீ விட்டுவிடப்படாது. அதற்கு வேதத்தில் இடம் கொடுக்கப்படவே கிடையாது. இந்த ஆபிரகாம் போற போற இடமெல்லாம் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டோரி வேறு. நாம நேற்று கூட போற போற இடமெல்லாம் பலிபடத்தை கட்டி கொண்டு அவன் போற போற இடங்கள்லாம் பலிபடத்தை கட்டி எண்ணிக்கலாம் ஆராதனை செய்யறான். அவன் வீட்டுல இருந்துக்கலாம் பேசாங்க ஒரு மூலையில இருந்து தனக்கு மாத்திரம் ஒரு ஆராதனை அவசியம் பலிபடை கட்டணும். நம்முடைய சிந்தனைக்கு சரியாக தோன்றுகிறது எல்லாவற்றையும் சொல்லி தெய்வத்தையும் கிறிஸ்தவர்களையும் ஊழியர்களையும் ஏமாத்தாதுங்க. இல்லையா நீங்க ஒருத்தர் அப்படி சொல்லல, அப்படி கேள்விப்படல, யாரோட சொன்னாரா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சபை கூடியவர்களை விட்டு விடாதீர்கள். சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருந்து முதிர் வயதிலே தெய்வத்துக்கு சனி கொடுங்கள். சங்கீதம் முதலாவது அதிகாரம் பாக்கீங்க, சங்கீதம் முதலாவது திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் முதலாவது அதிகாரம் அதுல ஒன்றில இருந்து மூன்று வரை வாசிங்க.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் காரியனுடைய வழியில் நில்லாமலும் கரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தீயமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைய இலையுதிரால் இருக்கிற மரத்தை மரத்தை போல் இருப்பான்.
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். யார் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். வேதத்தை வாசிக்கிற மனுஷன் அல்ல, வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன். வாசிக்கிறது வேற, வேதத்திலே தியானமாயிருப்பது வேற. தியானம் என்பது நீ அந்த சூழ்நிலையிலே உன்னை நிறுத்தி அதற்குள்ளே வசனத்தோடு நீ கலந்து அந்த சூழ்நிலையிலே இது எப்படி இருக்கும், எப்படி நடந்திருக்கும், இது எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதை தன்னுடைய சொந்த சிந்தனையிலே ஆவியிலே ஆத்மாவிலே உணர்ந்து கொள்ளுகிறது தான் தியானம் பண்ணுகிறது. இன்னைக்கு வாசிக்கிறதுல வாசிக்கிற ஓட்ட போட்டியே இருக்கு, வாசிக்கிற போட்டியே இருக்கு. யார் சரியாக வாசிக்கிறது அந்த நோக்கமெல்லாம் வசனத்தை எப்படி சரியாக வாசிக்கிறது என்பதுதான் தியானத்தினுடைய நோக்கம். அங்கே சரியாது. நீங்க ரெண்டு பகுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று சரியாக வாசித்து முடிக்கிறது, இன்னும் ஒன்று தியானித்து வாசிக்கிறது. சரியா வாசிக்கிறதுக்கு 6 மாசம் எடுங்க, தியானித்து வாசிக்கிறதுக்கு 1 வருஷம் எடுங்க. சொல்றீங்க தியானித்து வாசிங்க, இரவும் பகலும் தியானிங்க. எனக்கு அந்த ஊழிக்காரனுடைய பேர் எனக்கு தெரியாது. நல்ல ஒரு வயசு போன ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழிக்காரன் ஒரு நாள் இரவு அந்த வீட்டிலே அவருடைய அந்த அந்த சிறி விளக்கிலே வைத்து தெரிய விட்டு அவருடைய பைபிளை கட்டி பார்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய வேலைக்காரன் வந்து அவருடைய கேட்டாரான், பாருங்க நீங்க என்ன இந்த இரவிலே என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த ஊழியக்காரன் அவரை பார்த்து சொன்னாரான், இன்னும் ஏதாவது வசனம் நான் கை கொள்ளாமல் இருக்கிறதா என்று சொல்லி நான் கட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன்னுடைய காலத்திலே அவன் தப்பாமல் கனிவெடுக்க. நீ கனிவெடுக்க வேண்டுமா? தேவனுடைய வார்த்தையை தியானம் உள்ள மனுஷனாயே அங்கால சொல்லப்படுகிறது. அவன் செய்வது எல்லாம் அவன் சொல்வது எல்லாம் வாக்கு. இன்றைக்கு எல்லாருக்கும் பாடமான வசனம் என்ன தெரியுமா? அவன் செய்வது எல்லாம் வாக்கு. அவன் செய்வது எல்லாம் வாக்கு. அவன் இரவிரவா தியானம் பண்ணினானோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. இது எல்லாம் கொண்டிருக்கூடாது இல்லையா? அவன் நீர்க்காய்கள் ஓரமாக நடப்பட்டானோ இல்லையோ அதையும் அடுத்த பிரச்சனை இல்லையா? அவன் கனி கொடுத்தானோ இல்லையோ அதையும் அடுத்த பிரச்சனை. ஆனா அவன் சொல்வது எல்லாம் வாக்கியம். எங்கையா வாய்க்கிறது. இதுதான் அநேக பிரச்சனை தெரியுமா, இன்னைக்கு பெரிய பிரச்சனை இதான் இல்லையா? எல்லாரும் நினைக்கிறதா, நான் சொன்னேன், நான் ஜெபிச்சேன், நான் கேட்டேன், இதுவரைக்கும் நடக்கலையே, எப்படி நடக்கிறது? குறை சொல்றது ஆண்டவர்களையும் பிள்ளைய படம் பார்த்தது இல்லையா? இவ்வளவு காலம் குறைய அதுக்கு ஒரு ஜபம் ஒன்று, அதுக்கு ஒரு சப்போர்ட் ஜபம் ஒன்று நடக்கும், என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கணும், காத்திருக்கணும். காத்திருக்கிறதுல வராது, காத்திருக்கிறதுல நீ சொல்றது நடைபெறாது. அமர்ந்திருக்கணும் எங்க தேவனுடைய பாதத்துல அமர்ந்திரு, அப்போ நடைபெறாது. ரெண்டு மூணு படிகளை நீ வச்சுட்டு வேற வசனத்தை கொண்டு வந்து இதுல போட்டுட்டு வந்தது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு பண்ணிட்டு என்ன செய்கிறது? அமர்ந்திருக்கிறது. நீ கழிவெடுக்க வேண்டுமா? நீ தேவனுக்கு செலுத்திருக்கணுமா? தேவன் உன்னை தனியை பார்த்து இதெல்லையா தனி என்று சொல்லி சந்தோஷம் அடையணுமா? என்ன செய்யணும்? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்திலே தியானம் உள்ளவனாய் நான் போன வயசுகளே எதை குறிச்சு பண்ணி பேசுவீங்க? இன்னொரு காரியம் இருக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வேதம், நம்முடைய கரத்தில் எல்லாருக்கும் வேதம் இருக்கிறது. இன்னைக்கு இதை பார்த்து பார்த்து தியானிக்கலாம். ஆனா ஒரு காலகட்டம் வந்து வரும், என் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக ஒரு காலகட்டம் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் காலகட்டத்தில் நடக்கிற என வசனத்தை தேடினாலும் கிடையாத ஒரு காலகட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்க ஓடி ஓடி வசனம் தேடினாலும் வசனம் கிடைக்கவே கிடையாது. இந்த காலகட்டத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நல்ல முடியுமான அளவுக்கு தியானித்துக்கள். இன்னைக்கு முடியுமான அளவுக்கு உங்களுடைய சிந்தனை அதுக்குள்ளே நிறுத்திக்கும். உனக்கு முடியுமான அளவுக்கு வேதத்தோடு உன் நேரத்தை செலவழி. சில பேர் புத்தகங்கள் வாசிப்பார்கள், நல்லா ருசித்து ரசித்து. ஆனா வேதம் ருசித்து ரசித்து வாசிக்க தெரியாது. சில பேர் கதைகள் கேட்பாங்க ருசித்து ரசித்து, ஆனா வேதத்தை ருசிக்க தெரியாது. நான் ஒரு ஒரு அதிகாரம் பார்த்துருச்சுன்னா அதுக்குள்ள இருந்து அதை சிரிச்சு 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 நான் யோசிக்கிறது இல்லை. ஒரு அதிகாரம் வாய்க்கிறதுனா அதை வச்சு சிரிச்சு சிரிச்சு சிந்தித்து வேலை செய்தன் இருக்க பொழுதும் அந்த இடத்துல தகண்டு போயிடும். அந்த அதிகாரத்துக்குள்ள போனா அதை பார்த்து சில நேரத்தில் வந்தா பைத்தியக்காரங்க யோசிப்பாங்க, நம்புறேன். அந்த அதிகாரத்துக்குள்ள போயிடும். சில நேரத்தில் வாசிச்சுட்டு இருந்தா ரெண்டு மூணு நாள் கழிய விட்டு சில காரியங்களை யோசிக்க கூடியதா இருக்கு, அதை குறித்து சிந்திக்க கூடியதா இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டோம்னு சொல்லிட்டுனா ஓகே, இது காணும். வாசிச்சுட்டு வாசிச்சோன்ற ஒரு நிம்மதி இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற காரியங்களை நாம் விளங்கி சொல்லணும்னு சொல்லிட்டுனா நீ அதை தியானிக்க தியானிக்க அதற்குள்ள இறங்க அதுக்குள்ள இறங்க அதை அதனுடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு வேதத்தில் தியானிக்கிற என்பது இதுதான். சம்பவங்களுக்கு உங்களை கொண்டு நிறுத்துங்க, நிறுத்தினீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுவரைக்கும் நீங்கள் கதைத்த விதமாக அந்த சம்பவத்திலிருந்து காரியமே இருக்க மாட்டீங்க. சம்பவங்களுக்கு உங்களை கொண்டு நிறுத்தினீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் வெளியில நின்று நாம கிடைத்த மாதிரி அந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம நிறுத்திட்டு முடிச்சிருச்சுனா அதை குறித்த கடைசி முடிவு வேறே பதிலாக வெளியே வரும். எனக்கு தெரியாது எவ்வளவு நான் சொல்றதை விலகிக் கொள்றீங்க. சம்பவத்துக்குள்ள நம்மளை உள்ளுக்கு நிறுத்தாம, சம்பவத்துக்குள்ள நம்மளை அமைக்காம நாம அந்த சம்பவத்தை குறித்து ஒரு முடிவுக்குள்ள வருவோம் சொல்லிச்சுன்னா அதற்கும் நீ தியானித்து அந்த சம்பவத்துக்குல இருந்து எடுக்கிற பதிலுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளே தியானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். சரி, இரவைத்தான் விடுங்க, உங்களுக்கு கஷ்டம் வந்து வைங்களே, பகல்லையாவது வசனத்தை தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இரவுல தியானம் பண்ணுகிறது பகலை விட இன்னும் டேஸ்டாக இருக்கு. தெரியாது, நீங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் சாத்தியமாகும், ஆனா இரவுல நீங்க ஏன் தெரியுமா, இந்த அமைதியான நேரம் இருக்கு பாருங்க, அமைதியாக இருக்கு, கார் கூட வெளியில போகாது, ஒரு சத்தமும் கிடையாது. அந்த நேரத்துல வசனத்தை நீங்க தியானிக்கீங்கன்னு சொல்லிச்சுன்னா அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கு. கணக்கு நாட்டு நேரத்துல பாக்கல, எல்லாம் யாராவது பார்த்தாங்க சொல்லிச்சுதான், தனியை இருந்திருந்து கத்திட்டோ தெரியான்னு சொல்லி யோசிப்பாங்கன்னு நம்புறேன். நீங்க அப்படி தனியை இருந்து யோசிக்கிற பொழுது சில காரியங்களை நீங்க குடிச்சிட்டு இந்த வைங்க, அது உங்களுடைய இருதயத்துக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு இன்பத்தை அது கொண்டது. அதான் அந்த தியானம். எவ்வளத்துக்கு இதெல்லாம் விளங்குறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, தயவுசெய்து எனக்கு வந்து சொல்லுங்க, நான் இப்படி செய்யல நல்லா தான் இருக்கு, நீ சொன்னது சரியா தான் இருக்கு. இரவுல தியானிங்க அது அருமையாக நினைக்கிற காலநிலை. சில பேர் வந்து ஜெபம் பண்றதுக்கு வந்து 5 மணி கிளம்புறவங்க இருக்காங்க, 6 மணி கிளம்புறவங்க இருக்காங்க. அவங்க எழுந்தி அப்படி ஜெபிக்கிறதுனால அது அவங்களுக்கு பழகிருமன்னு நான் நம்புறேன். ஆனா இரவுல 2-3 மணி அல்லது 1-2-3 மணிக்குள்ள நீங்க இருந்து பாருங்க, நீங்க இருந்து பாருங்க. அதாவது நீங்க பழகினியா செய்யாதான் இன்றைக்காவது போயிருந்து பாருங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை எடுத்து வச்சு வாசிச்சு, இல்லாட்டி சம்பவத்தை எடுத்து வச்சு வாசிச்சு, நீங்க வாசிச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. வாசிச்சுட்டு அதையே பார்த்துட்டு முன்னுக்கு பின்னுக்கு ஏதாவது கிடைக்கும் பார்த்துட்டு இருக்காதீங்க. நல்லா நோபலாக நோபலாக இருங்க. லைட்ட போட்டுட்டு லைட் நின்றுதுன்னா நிச்சயா போயிருங்க. லைட்ட போட்டுட்டு சிந்தனையை அந்த வசனத்துக்குள்ள விடுங்க. அப்படி விடுகிற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் என்ன அதுல நான் என்ன சொல்றேன்னு சொல்லி அப்பதான் புரியும். லைட்ட போட்டுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயா இருங்க, போடாம விட்டீங்க. லைட்டை போட்டு வாசிச்சுட்டு லைட்டை போட்டு அப்படியே இருங்க, இருந்து யோசிங்க. அந்த வசனத்துக்குள்ள உங்களை இறக்குங்க. நீங்க அதுக்குள்ள போங்க. போகிற பொழுது அவருடைய காரியத்தை நான் என்ன சொல்றேன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. என்ன நீங்க கிறிஸ்துவல நிலைத்திருந்து கழிவிடுங்க. ரெண்டாவது சபையிலே நிலைத்திருங்க. ஏன் நீங்கள் முதிர்வயது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், கணிகெடுக்கணும். மூன்றாவது சத்தியத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, உணவாகிய வார்த்தையிலே, சத்தியமாக இந்த வார்த்தையிலே நீங்க இரவும் பகலும் தியானம் உள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு வாசிக்கிறவர்களுக்கு ஏராளம் பேர் இருக்கிறாங்க, ஆனா தியானம் பண்ணவர்களாக இருங்க. அவன் நீர்த்தாள்களின் ஓரமாக நடப்பட்ட ஐயா, நீர்த்தாள்களின் ஓரமாக நடப்பட்ட களிமரத்தை பார்த்திருக்கிறீங்களா, பார்த்திருக்கிறீங்களா? அது என்ன செழிப்பு, அது இந்த பச்சை என்ன, அது தொங்குற கனிகள் என்ன? நீர்த்தாள்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் அது செழித்திருக்க. அந்த மனுஷன் செய்தது எல்லாம் இல்லையா? சீக்கிரமா வாசிங்க. எரேமியா 17:7-8 அதுக்கு 6-7-8 வாசிங்க. எரேமியா 17:7
5-6-7-8
வாசிங்க. 5-6-7
மனுஷனின் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கத்தரை விட்டு விலகுற இது இருதயமுள்ள மெத்தன் சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளியாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கத்தரின் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மெத்தன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
தப்பாமல் கனி எடுக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். யார் தெரியுமா? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத மனுஷன். அதுக்கு அர்த்தம் சொல்றது, அவங்க மேல வைத்து கத்தரை மறந்துவிட்டுறாங்க, கத்தரை விட்டு போயிடுறாங்க, பின்வாங்கி போறாங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறபடி நான் சொல்லுறேன். அவனுக்கு முன்னுக்கு ரட்சிக்கப்பட்ட இளைஞர் இருக்கிறாங்க. தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறபடி நான் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது நிமித்தமாக என்ன நடக்கிறது? நீ கிறிஸ்துவை விட்டு பிரிவதற்கு அது வாய்க்கால் அமைக்கிறது என்பதை மறந்துவிடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற அந்த மனுஷன் வெயில் காலத்திலும் கழிவெடுக்கிறான், மழை வெய்யாட்டிலும் கழிவெடுக்கிறான், எப்படி ஆகியா? நீ கத்தரை நம்புகிற பொழுது நீ சளி வரைச்சுத்தான் ஆவா. தெய்வத்தை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. சுலகர் என்ன செய்ய தெரியுது? சுலகர் நம்புற என்னை யாரு பத்திரிகை நடத்தினாங்களோ அவங்க மீது என்ன செய்யறது? நம்ம நம்பிக்கைய தாராளமாக வைத்துக் கொண்டு என்னை யாரு கிறிஸ்துக்கு நடத்தினாங்களோ இவர் இல்லாட்டிக்கு தான் செத்து போயிருக்க. அப்ப ஆண்டவர் உண்மையிருக்கிறத வைத்து கரம் வைக்கணும்னு கூப்பிடுங்க. என்ன செய்யறாங்க இன்னைக்கு தெரியுமா? அவர் சொன்னா சரி. ஏன் தெரியுமா? அவர்தான் என்ன கிறிஸ்துவத்துல நடக்கிறார். கிறிஸ்துவத்துல ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நடத்திக்கிறதுக்கு கணத்தை வைத்துக் கொள்ளு, அது அடுத்த பிரச்சனை. ஆனா நம்பிக்கை உன் தெய்வத்தின் மீது இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை இயேசுவின் மீது இருக்க வேண்டும். இல்லையோ நீ கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிறதுக்குரிய வாய்ப்பாகவே நீ அமைத்துக் கொள்வாய் என்பதை மறந்து விடாது. நீ தெய்வத்தை விட்டு பிரிந்து போய் விடுவார். நீ தெய்வத்தை விட்டு அடைந்து போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. தெய்வத்தின் மீது மாத்திரம் உன் நம்பிக்கையை வைத்துக்கள். வேற யார் மீதும் உன்னுடைய நம்பிக்கையை வைக்காத. அப்படி நான் வைக்கிற பொழுது வறட்சியான காலத்தில் உஷ்ண காலத்தில் நீ உஷ்ணத்தையே பார்க்க மாட்டான். ஆனா பணி கொடுப்பான். இந்த கடந்த நாள் வைக்கல எத்தனை பேர் எவ்வளவு பாடுபட்டீங்க தெரியுமா? கடந்த காலம் சமரிக்க வந்த வக்கீரை பாருங்க, இதில் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா இந்த கத்தரை நம்புற மனுஷன் இருக்கான் பாருங்க. என்ன வெக்க வந்திச்சும் வரையில, ஆனா அவன் என்ன செய்வான்? பணி கொடுப்பான். மழை பெய்திச்சுதோ பெய்யலையோ அவன் என்ன செய்வான்? பணி கொடுப்பான். எப்பொழுது? தெய்வத்தை நம்புகிற பொழுது, இயேசுவை நம்புகிற பொழுது, ஆண்டவரை நம்புகிற பொழுது என்ன செய்கிறான்? அவன் வனாந்திரத்தில் தனி மனிதனாக நின்றாலும் அவன் தனி கொடுத்துட்டான். அவன் தனி கொடுக்கிறது தவறி போகவே மாட்டான் இல்லையா? கர்த்தரை நம்புங்க. லூக்கா 13 அதிகாரம், லூக்கா 13 அதிகாரம்
ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கொடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொட்டி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டாலும் கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
இந்த வசனத்துல 8வது 9வது வசனம் மிகவும் முக்கியமானது. என்ன நடக்கிறது? அவன் சொல்றான் என்ன தெரியுமா? அந்த இன்னும் 1 வருஷம் தாங்க, இது நான் என்ன செய்யறேன், வெட்டி அதை என்ன செய்ய போறான், சம்படுத்த போகிறான் இல்லையா? என்ன சொல்றேன்னு சொல்லுமா? வந்து சொல்லித்தான் இந்த மரம் இருந்தது போதுமப்பா. ஆனா வேலைக்கான சொல்றான் என்ன தெரியுமா? இந்த மண் இருக்கு பாருங்க, அதை நான் கொஞ்சம் வெட்டி அதுக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்கிறேன். அப்படியும் அதுக்கு அனுமதிக்கலன்னு சொல்லுனா அதை கட்டிப்போம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உன் வேலைக்காரன் உன்னை பதப்படுத்த நீ வெட்டி கொடுக்கலன்னு சொல்லுனா தெய்வத்துக்கு நீ கண்டுபிடிக்க முடியாது. உன் வேலைக்காரன் உன் தோட்டக்காரன் உன்னை தரப்படுத்த உன்னை சரிப்படுத்த நீ விட்டு கொடுக்கலன்னு சொல்லிச்சுனா நீ தேவனுக்கு கழிவெடுக்க முடியாது. ஏசாயாவில 5வது அதிகாரத்துல முதல்ல வாசிச்ச வசனம் ஞாபகம் இருக்கிறான். அது வாசிச்ச ஞாபகம் இருக்கா? அவரு சொல்றாரு, நான் என்ன வெற்றதையா விட்டுட்டேன், என்ன கழி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா மரம் வெட்டப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு மண் பதப்படுத்தி அதுக்கு பசலை போடப்பட்டு அது சரிப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. இல்லைன்னு சொல்லிச்சுனா சாமி உன்னாலும் என்னாலும் கொடுக்க முடியாது. ஜோவான் 15:7 சொல்லப்படுகிறது, சாமி கொடுக்கிற மரத்தையும் அவர் என்ன செய்வாரா? வெட்டுவாரா? ஏன் சொன்னால் அது அதிக கனிகளை கொடுக்கும்படியா? சில பேர் ஜோம் பண்ணாங்கல்ல, சில பேர் எல்லாம் ஆண்டவருக்கு நான் செய்யிருந்தாங்க, ஆனா எனக்கு ஏன் இப்படி? அதுக்கு இந்த வசனம் தான் பதில். எந்த வசனம்? ஜோவான் 15:2. நீ நல்லா கனி கொடுத்தாலும் உனக்கு வெட்டுத்தான், கொஞ்சம் கனி கொடுத்தாலும் உனக்கு வெட்டுத்தான், கொடுக்காட்டிலும் உனக்கு வெட்டுத்தான், வெட்டை நீ ஏற்றிக் கொள்ளுகிற பொழுது தான் நீ தெய்வத்துக்கு கனி கொடுக்க முடியும். கொடுக்க முடியாது. ஐயா சாதாரணமான தோட்டக்காரனே போய் இரவு பகலா இருந்து கிண்டு மண்ணை கைப்படுத்தி பதப்படுத்தி தண்ணி விட்டு மருந்தடிச்சு ஒரு மரத்தை ஒரு மரத்தை பார்க்கலான்னு உன் ஆண்டவர், உன் தெய்வம் அவன் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டவர் உன்னை கெட்டு போக விட முடியுமா? உன்னை கெட்டு போக விட முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயாவை சொல்றாரு, ஏனா வெட்டவே மாட்டேன். அது வெட்டாம விட்டா என்ன செய்யும் பாத்தீங்களா? அதுல வெட்டாம விட்டா சட்டைக்கும் இடங்கொள்ளாமல் பெருகுவார். எப்படி தெரியுமா? எல்லாம் என்ன அது முள்ளு வந்து நெருக்குமா? அதுல இருக்கு முள்ளெல்லாம் வந்துடும் இல்லையா? வெட்டினா சரி, சில மரங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அலர வளர கீழார வெட்டுவாங்க, அது மேல போய் வடிவா வளர்ந்துருக்கு. ஆனா கீழே வெட்டி நினைச்சுன்னா அந்த மேலே இருக்கிற வடிவு தெரியாது. எல்லாம் அப்படியே ஆகையினால நீ கனி கொடுக்க வேண்டுமா? நீ கனி கொடுத்தாலும் உன்னை வெட்டுறதுக்கு ஒப்புக்கொடு, கனி கொடுத்தாலும் உன்னை சரிப்படுத்துறதுக்கு ஒப்புக்கொடு. உன் மண் சரிப்படுத்தப்பட வேண்டியதான் இருக்கிறது இல்லையா? ஒரு காரியம் ஏன் நீ கனி கொடுக்க வேண்டும்? நான் கனி கொடுக்க வேண்டும், நீ கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு அவ்வளவு இல்லையா? எசேக்கியேல் 47 இதை பார்த்து நாம் முடிப்போம். எசேக்கியேல் 47 12 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 47:12.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனி கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு காயும் தண்ணீர் கருத்துத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற கடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவைகளுக்கும்.
இங்க பாத்தீங்கன்னு என்ன தெரியுமா? நதி அருகிலே வளருகிற மரங்களாக நீங்க இருக்கணும் சொல்லி அந்த நடுப்பகுதியில வருகிற பொழுது அந்த நதி பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த கனி ஒரு காலம் பழுதடைய மாட்டாதுன்னு சொல்லியும் அந்த இலைகள் உதிர்ந்து போக மாட்டதுன்னு சொல்லியும் அந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வருகிற அந்த நதி ஒரு வாழ்க்கையில வருகிற பொழுது உன் கனிகள் பழுதாக போக முடியாது. தெரியுமா? மரங்கள் பகைக்கிறது, ஆனால் அது நல்ல கனிகளாக எல்லாம் போய் சேருகிறது என்பது முடியாத காரியம். தெரியுமா? மரங்கள் காய்க்கிறது, சமர் வந்தீங்கன்னா அந்த அப்பு மரம் உங்களை காய்க்கிறாங்க, காய்ஞ்சிட்டே இருக்குங்க, காய் காய் காயா தாங்கிடு. உங்களுக்கு தெரியுமா வெட்டு நாளைக்கு எத்தனை சூட்டு இருக்குன்னு சொல்லி, எத்தனை புளி இருக்குன்னு சொல்லி தெரியுமா? எல்லாம் கனிகளாக தேவனுக்கு போகிறது என்பதை மறந்து விடுங்க. ஆனா இந்த பரிசுத்த நதி ஓடுகிறது பாருங்க, அந்த நதிக்கரையிலே நீங்க இருப்பீங்க என்று சொல்லி சொன்னா உங்க கனி பழுதுபடவே பழுதுபட முடியாது. உடைய இலைகள் ஒரு நாளும் உதிர்ந்து போகாது. ஒரு நாளும் என்ன செய்யும்? உதிர்ந்து போகாது. அது அருமையான கனிகளாக தெய்வத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் பாருங்க. கனி காய்க்கிற மரம் எல்லாம் நல்ல மரம் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆண்டவர் லூக்காவில் சொல்லுகிறது சனி நிமித்தமாக மரங்களை அறிந்து கொள்ள முடியும் ஐயா. சனி எப்படி என்பது பார்த்தா காணும், மரம் எப்படி என்று சொல்லலாம் இல்லையா. அதனால மரத்துக்கு ஒரு தனியை நினைச்சிருந்தா முதல்ல தனியை குறித்து அறியணும் இல்லையா இல்லையா. ஆகவே காய்க்கிற கனிகள் எல்லாம் காய்கள் எல்லாம் சனியாக இருக்கிறது என்பதை நாம் அடித்து சொல்ல முடியாது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் சொல்லி பார்க்கணும். வெளிப்படுத்தல் 22:1-2.
பின்பு கலிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி சோழனுக்கு மாட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்துக்கு வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள்.
அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். சிங்காசனத்தில் இருந்து அந்த நதி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நதிக்கரை ஓரத்திலே நீயும் நானும் இருப்போம் என்று சொல்லி சொன்னால் அதான் நீ கொடுக்கிட்ட சரியான கனி என்பதை நீ மறந்துவிடாதவரோடு அவருடைய மழையிலே அவருடைய நீரிலே நீ மூழ்கி இருக்கிற பொழுது நீ தேவன் விரும்புகிற கனியை தவறாமல் கொடுக்க முடியும் என்பதை மறந்துவிடாது. சிங்காசனத்தில் இருந்து வருகிற நதி எசாக்கியல் சொல்லப்படுகிறது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வருகிற நதி. இந்த நதிக்கரையிலே நீ உன்னை நிறுத்த கற்றுக்கள். இந்த நதிக்கரையிலே உன்னை நாட்ட கற்றுக்கள். அந்த நதி வந்து உன்னை மூழ்கி உன்னை மூழ்கி அந்த நதியிலே இருந்து நீ கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாறும். அந்த கனியை கருதறியா அந்த இலைகள் மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அது மருந்தாக இருக்கும். அந்த நல்ல ஆவியானவரோடு உங்கள் தொடர்பை கூட்டிக்கொள். அவருக்குள்ளே நீ மூழ்கிக்கொள். அப்பொழுது நீ சரியான கனி தெய்வத்திற்கு கொடுக்க முடியும். கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கனிகொடுங்கள். சபையிலே நிலைத்திருந்து கனிகொடுங்கள். வேதத்திலே நிலைத்திருந்து கனிகொடுங்கள். கர்த்தரை நம்பி கனிகொடுங்கள். உங்களை சுத்திகரிக்க விட்டுக் கொடுத்து கனிகொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய மலையிலே அந்த நீருள்ளே அந்த ஓரத்திலே நடப்பட்டு சரியான கனியை கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். அதே யோசேப்பு ஆதியாகமத்திலே 49:22 வசனத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர். யோசேப்பு அவன் கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி அவனை குறித்து அங்கே சொல்லுகிறது நாங்கள் பார்க்கணும். அதை விடுங்க. உன்னத பார்த்த 4 அதிகாரத்துக்கு டக்கன் திருப்பிக் கொள்வோம். உன்னத பார்த்த 4 அதிகாரம் உன்னத பார்த்த 4 அதிகாரம் 12 வாசிங்க. 16 வரை 12 முடிவு வரை மாசம்
என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மரதோண்டி செடிகளும் நலவ செடிகளும் நலகமும் குங்குமமும் வசந்தம் லவங்கமும் சகலவித சூகவர்த்த மரங்களும் வெள்ளை கோல செடிகளும் கந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்த்த செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரும் துறவும் லீரனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடியே எலும்பு சென்றலே வா, கந்த பிசுங்கள் வடியே என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசித்தாராக.
என் நேசர் என் தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாரா. இரவு நீங்க கட்டத்தை முடிச்சுனா நீ நல்ல வாசிங்க, திரும்ப தியானிச்சு தியானிச்சு வாசிங்க. ஒவ்வொரு சந்த வருஷங்களுக்கும் பின்பாக இருக்கிற வாசனைகளை குறித்து நீங்க ஒன்று நல்லா தியானித்து வாசிங்க. ஆனா முடிவில் அங்கே வருகிறது என் நேச்சர் என்னுடைய தோட்டத்துக்கு வந்து அவர் அந்த கனிகளை புஷ்பிப்பாராக. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.